அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. 160 மைஸ்கின் தனது 201வது பதிவான மர்ஹூம் ஜனாப் ஆதியுரார் என்கிற ஆசிரார் அமீர் பாஷா என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. காலம் 160 1980களில். ஃபசர் பாங்கு சொல்ல கேட்கையில் எழலாமா வேண்டாமா என யோசித்து, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அரபி லீவ் தான் தூங்கலாம் என மீண்டும் தூங்கி போவேன். திடீரென என் தாத்தி ரம்ஜான் பிபி நம்மை மெல்லிய குரலில் எழுப்பும் சத்தம் கேட்கும். பா பா ரஷித ரஷித எழுந்துருபா என எழுப்புவார். என்னை எப்போதும் அரபி போக அம்மா தான் எழுப்புவார். ஆனால் மிக அரிதாகவே என்னை என் தாதி ரம்ஜான் பிபி எழுப்புவார். தாங்கள் காட்டில் பண்ணையும் செய்யும் காலத்தில் அவருடன் காட்டுக்கு செல்ல அல்லது எப்போதாவது சின்ன ஹாசிரார் அவர்களின் வீட்டுக்கு சென்று மாட்டிறைச்சி வாங்கி வர என என்னை எழுப்புவார். பள்ளிவாசல் நோன்பு காலத்தில் நோன்பு கஞ்சி வாங்குவதும் ரேஷன் கடைக்கு சென்று மண்ணெண்ணெய் வாங்குவதற்கும் மிக இணையானது சின்ன ஹாஜிரார் அவர்களின் வீட்டுக்கு காலையில் சென்று மாட்டிறைச்சி வாங்கி வருவது என்பது. சின்ன ஹாஜிரார் மாட்டிறைச்சி போடுகிறார் என்கிற தகவல் முன்பே ஊராருக்கு தெரிய வந்துவிடும். சின்ன ஹாஜிரார் எல்லா தினங்களிலும் மாட்டிறைச்சி போட மாட்டார். அவருக்கு மாடு எப்படி கிடைக்கிறது என்பதை பொறுத்து மக்களிடம் தகவல் சொல்லி மாட்டிறைச்சி போடுவார். நாதாதே என்பேன் தூக்க கலக்கத்தில். அப்பா நம்ம ஹாஜிரார் இன்னைக்கு கடி போடுறாம்பா, நீ போய் தாத்தி சொன்னேன்னு ஒரு கூறு வாங்கிட்டு வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அரபி இல்லை தானே என்பார். என்னடா இது, தாதி நம்ம தூக்கத்திலேருந்து எழுப்புறாரு என்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் மிக மகிழ்வாக, நம்ம ஹாஜிரார் இன்னைக்கு கறி போடுறாராம்பா, நீ போய் தாத்தி சொன்னேன்னு ஒரு கூறி வாங்கிட்டு வாங்க என்கிற தாத்தியின் வார்த்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். ஹாய், நீ நம்ம வீட்டில் கறி செல்லாமா தாத்தி என துள்ளி குதித்து எழுவேன். அப்போதெல்லாம் கரிசல்லா என்பது மிக மிக அரிதாகவே வீட்டில் செய்வார்கள். அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று பொருளாதாரம், இரண்டு மிக அரிதாக போடப்படும் மாட்டிறைச்சி. ஆமாம்பா, ஆஜிரார் இன்னைக்கு கறி போடுறாராம், கூட்டம் கூட்டிட்டா நமக்கு கறி கிடைக்காது, சீக்கிரம் போனால் தான் கிடைக்கும் என்பார் என் தாத்தி. ஆமாம், தாத்தி சொல்வது உண்மைதான், லேட்டாக போனால் கறி கிடைக்காது. தோ கிளம்பிட்டேன் தாத்தி என எழுந்து முகம் கழுவியும் கழுவாமலும் தாத்தி தரும் 5 ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு தூக்கு பாத்திரம் எடுத்து கொண்டு ஓடுவேன். சின்ன ஹாஜிரார் அவர்கள் மாட்டிறைச்சி போடும் கூடம் என்பது எங்கள் கருவாட்டு வீதியிலிருந்து பள்ளிவாசல் வீதி தாண்டி, பள்ளிவாசல் தெரு தாண்டி, நடுவீதி தாண்டி, புண்ணாக்கு ராவத்தர் வீட்டுக்கு பின்பக்கத்திற்கு கிழக்கு பக்கமாக இருக்கும். பல பலவென வானம் விடிய ஆரம்பித்தும் ஆரம்பிக்காத நேரம் ஓட்டமாய் ஓடி வந்து சின்ன ஹாஜிரார் வீட்டின் பின்பக்கம் வந்து நிற்பேன். ஒரு சிறு கூட்டம் காத்திருக்க எனக்கு லேசாக பயமாக இருக்கும். எல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, எனக்கு கறி கிடைக்குமா என கவலையுடன் தலைகளை எண்ண ஆரம்பிப்பேன். 1, 2, 3, 4, 5, 6. அப்போது மொய்தீன் அம்மா ஆஷாபி அவர்கள் என்னை கவனித்தவராக, ஏ தம்பி இங்கே வா, கறி வாங்க தானே வந்த, நீ பாட்டுக்கு அங்கே நின்னா எப்படி கணக்கு வரும், அந்த தூக்க குடு என என் கையில் உள்ள பாத்திர தூக்கினை வாங்கி முன்பே வரிசையில் உள்ள பாத்திரங்களோடு வரிசையோடு வரிசையாக வரிசையில் வைப்பார். மீண்டும் தலைகளை எண்ண ஆரம்பிப்பேன். 7, 8, 9, 10. ஹாஜிரார் பரபரவன கரியை வெட்டி வெட்டி தென்னை ஓலையில் பாயில் போட போட காலனி சகோதரர் ஒருவர் அவருக்கு உதவியாக கரியை வெட்டி வெட்டி தருவார். அந்த அதிகாலையில் அந்த இடம் பச்சை இறைச்சி வாசத்தில் இரத்த வாசனையுடன் மிதக்கும். 11 என தலைகளை எண்ணியவன், அட எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு தானே எண்ணணும் என தோன்றியவனாக பாத்திரங்களை விரல் விட்டு எண்ண ஆரம்பிப்பேன். 1, 2, 3, 4, 5, 6 என எண்ணிக்கொண்டிருக்கையில் மீண்டும் மொய்தீன் அம்மா ஆஷாபி அவர்கள் என்னை கவனித்தவராக, அட என்ன என்ன என சிரிப்பார். இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்களே எனக்கு கறி கிடைக்குமானதான் என இழுப்பேன். கிடைக்கும் கிடைக்கும், அதான் நேரத்தோடவே வந்துட்டல்ல, இன்ஷால்லா கிடைக்கும் கிடைக்கும், பயப்படாத என மீண்டும் சிரிப்பார். நான் உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அப்படியும் இப்படியுமாக நகர்ந்து கொண்டே ஹாஜிரார் அவர்களை கவனிப்பேன். சின்னதாக ஒரு தாடி, சற்றே உடற் பூசினார் போல ஒரு தேகம், மிதமான உயரம், வலுவான கைகள், வெள்ளை கை வைத்த பணியன், தலையில் தொப்பி, வெளிநாட்டு வழுவழு லுங்கி என காட்சியளிப்பார். அவ்வப்போது அவரது மனைவி ஆஷாபி அவர்களிடம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என சொல்லி கொண்டே இருப்பார். நேரம் ஆகுது பாரு, கறி எலும்புன்னு சேர்த்து கூறு போடு, அந்த கூரில் கம்மியாக இருக்கு பாரு, அதில் இன்னும் போடு, இதில் வெறும் எலும்பு தான் இருக்குது, இது ஒரு கூரா சேர்க்காத, ஏ ஏறாதீங்கப்பா, எல்லாருக்கும் கறி இருக்குது. ஹாஜிரரிடம் ஒரு பழக்கம் இருக்கும், ஒருவர் தெரிந்தவராக இருந்தாலும் கூட்டம் அதிகமாக காத்திருக்கும் நேரத்தில் கறி அவர் அதிகம் கேட்கிறார் என்றாலும் தரமாட்டார். அது எப்படி, எல்லாருக்கும் தரணும்ல, கொஞ்சம் ஒரு கறி இருந்தால் கூட வாங்கிக்கிடலாம் என்பார். அஸ்ஸலாமு அலைக்கும், என எனக்கு பின்னால் இருந்து எனக்கு பரிச்சயமான குரல் கேட்க திரும்பி பார்த்தால் என் தாதி ரம்ஜான் பீவி என் தங்கை சல்மாவுடன் நின்று கொண்டிருப்பார். ஹாஜிரார் சிரித்தபடி வலைக்கம் சலாம் என பதில் சொல்லிவிட்டு பாகுன்னாரா என தெலுங்கில் மாட்டாட தாதியும் தெலுங்கில் மாட்டாடுவார். தாத்தி அப்புறம் நீங்களும் ஏன் வந்தீங்க என தாத்தியிடம் கேட்டால் தாத்தியிடம் இருந்து ஒரு சிரிப்பு மட்டுமே வரும். எப்படியும் நமக்கு இன்று கறி கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையும் வந்துவிடும். கூறு வைத்த கறிகளை நேரத்தே வந்தவர்களுக்கு முதலில் என தர ஆரம்பிப்பார் சின்ன ஹாஜிரார். சின்ன ஹாஜிராரிடம் அவரது வேலையில் ஒரு வேகமும் அதில் மிக மிக கவனமும் இருக்கும். கறி வாங்க வந்தவர்களிடம் எப்பொழுதும் கண்டிப்பு காட்ட மாட்டார். அதே போல கறி வேண்டும் என வந்து நிற்பவர்களிடம் காசுக்காக கராராகவும் இருக்க மாட்டாராம். நாளை பின்ன வந்து கொடுங்க என கறி கொடுத்து விடுவாராம். ஹாஜிராரிடம் கறி வாங்கினால் மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கும் என சொல்வார்கள். அதிகம் எலும்பை சேர்த்து வியாபாரம் செய்வதெல்லாம் ஹாஜிராரிடம் கிடையாது என்கிறார்கள். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கறி போட்டு வந்தவர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தினமும் கறி போட ஆரம்பித்தார் என்கிறார்கள். ஆமாம், யார் இந்த ஹாஜிரார் என தற்போது பார்ப்போம். அப்போதைய கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கூத்தக்குடிக்கு அருகில் உள்ள ஆதியூர் என்கிற கிராமத்தை சார்ந்த ஜனாப் மிராஷ சாஹிப் மற்றும் முகதர்மா ஜொஹராபி ஆகியோர்களின் மகனே சின்ன ஹாஜிரார் என அழைக்கப்படும் ஜனாப் அமீர் பாஷா அவர்கள் அவரது இளமை காலங்களில் ஆதியூரிலும் அதன் பின்னர் மூராபாதிவிலும் வாழ்ந்துள்ளார். ஆதியூரிலிருந்து புலம்பெயர்ந்த இவர்களின் வம்சாவழி ஜனாப் அமீர் பாஷா அவர்களின் பெரிய தகப்பனார் வழி மகனாரை பெரிய ஆதியூரார் எனவும் ஜனாப் அமீர் பாஷா அவர்களை மக்கள் சின்ன ஆதியூரார் எனவும் அழைக்க ஆரம்பித்துள்ளனர். நாளடைவில் ஆதியூரார் ஆதியூரார் என்கிற பெயர் ஆசிரார் ஆசிரார் எனவும் பின் மேலும் மருவி மருவி ஹாஜிரார் என்றாகவும் நிலைத்து போனது. மங்களம்பேட்டை பூர்வீகம் மர்ஹூம் இஸ்மாயில் மற்றும் முகதர்மா ரஹ்மான்பி ஆகியோர்களின் மகள் முகதர்மா ஆஷாபி அவர்களை 1955-60 காலவாக்கில் நிகாஹ் முடித்தார். மூரார்பாது சுல்தான் வீதியின் தெற்கு பக்கத்தில் இரண்டொரு வீடுகள் தள்ளி இவரது வீடு இருக்கும். கரிகடை என்றில்லாமல் வீட்டின் பின்பகுதியில் கறி போடும் வேலை செய்தார். ஜனாப் அமீர் பாஷா என்கிற சின்ன ஹாஜியார் முகதர்மா ஆஷாபி தம்பதியருக்கு 8 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் வஃத் ஆகிவிட்டார்கள். மீதமுள்ளவர்கள் 6 பிள்ளைகளாக 3 பெண் பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள் ஆவார்கள். பெண் பிள்ளைகளெனில் முகதர்மா ஆஜிராம்பி, முகதர்மா ரம்சான்பி, முகதர்மா தௌலத்பி ஆகியோர்களும், ஆண் பிள்ளைகளெனில் ஜனாப் ஷாதிக் பாஷா, ஜனாப் காதர் பாஷா, ஜனாப் மொய்தீன் பாஷா ஆகியோர்களும் உள்ளார்கள். இதில் மொய்தீன் பாஷாவை என் வகுப்பு தோழன். முகதர்மா ஆஜிராம்பி திருப்பூரிலும், முகதர்மா ரம்சான்பி, ஜனாப் ஷாதிக் பாஷா, ஜனாப் காதர் பாஷா, ஜனாப் மொய்தீன் பாஷா ஆகியோர்கள் பெங்களூரிலும் வசிக்க, கடைசி பெண் பிள்ளை முகதர்மா தௌலத்பி மூரார்பாதுவில் வசிக்கிறார். மர்ஹூம் அமீர் பாஷா தன் காலத்தில் கறி வியாபாரம் மட்டுமின்றி ஷாதிக் பாஷா மிதிவண்டி நிலையம் என ஒரு சைக்கிள் கடையும் ஒரு பெட்டி கடையும் நடத்தி வந்தார் என்பது நமக்கு கூடுதல் தகவல். ஜனாப் மொய்தீன் பாஷா அவர்களது ஷாதிக் பாஷா மிதிவண்டி நிலையம் பற்றி கூறும் பொழுது, எங்கள்கிட்ட 10 குறையாத சைக்கிள்கள் இருக்கும், காலையில் ஒரு முறை, பிறகு பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகு ஒரு முறை அப்படின்னு எல்லா சைக்கிளையும் வந்து தொடப்பேன். விடுமுறை நாட்களில் அம்மாவோட பெட்டி கடை வியாபாரம் பார்ப்பது உண்டு என்பவர் என் பெரிய அண்ணன் ஷாதிக் பாஷா தன் 10 வயதிலேயே பெங்களூருக்கு பேக் வேலைக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு நான் என் 10 வகுப்பு முடித்தவுடன் பெங்களூருக்கு வந்து போயிட்டேன். பிறகு என் சின்ன அண்ணன் காதர் பாஷா அம்மா பாபா மற்றும் சகோதரிகள் என பெங்களூருக்கு குடித்தனம் வந்து விட்டோம் என்கிறார். ஆசிரார் என்கிற ஹாஜிரார் அமீர் பாஷா அவர்களின் நடுமகன் ஜனாப் காதர் பாஷா அவர்கள் கூறும்போது, என் தம்பி மொய்தீன் சொல்றது போல என் பெரிய அண்ணன் ஷாதிக் 10 வயசுலேயே பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. 1991 வாக்கில் நான் இங்கே ஒரு ஹோட்டல் நடத்தி வந்தேன். அது நம் ஆக்கிலா ஸ்வீட்ஸ் கடைக்கு தெற்கு பக்கம் ஒரு கூரை கொட்டாயில் அமைந்திருக்கும். கட்டப்பலைகளை அமரும் இடம், சாப்பாடு மேடையும் அமைத்திருப்பேன். பிறகு 1992 வாக்கில் நாங்கள் அனைவரும் பெங்களூருக்கு குடிபெயர்ந்து விட்டோம் என்கிறார். ஹாஜிரார் மகள் மற்றும் மகன் வழி பேரக்குழந்தைகள் அத்தனை பேரும் நல்ல படிப்புடன் நல்ல வேலையில் உள்ளார்கள் என்பது சந்தோஷமான தகவல். சின்ன ஹாஜிரார் என அழைக்கப்பட்ட ஜனாப் அமீர் பாஷா மூரார்பது மஹல்லாவாசிகளுக்கு அக்காலத்தில் மிகவும் பரிச்சயமானவர். சொன்ன சொல்லிற்காக அதை காத்திட மிகவே மெனக்கெடுவார். தன் கடைசி காலத்தில் உடல் சுகீனப்பட்டு தன் பிள்ளைகளின் அரவணைப்பில் இருந்தவர் பெங்களூருவில் 2001 வஃபாத்தானார். அல்லாஹ் சின்ன ஹாஜிரார் மர்ஹூம் ஜனாப் அமீர் பாஷா அவர்களின் அத்தனை நன்மைகளையும் புரிந்து கொண்டு உயர்ந்த சோனத்தை அளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். மூரார்பது மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.